أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليكم ورحمته في الدنيا والآخرة لمسكم فيما أفضتم فيه عذاب عظيم إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بهلوم அகிலத்தையெல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறையோனான அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற மத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் முறித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அதன்படி அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய இருக்கிற போது எந்த கடனும் இல்லாமல் இபாதத்துகளில் பாக்கி இல்லாமல் யா அல்லாஹ் உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் கலிமாவை முழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய ஒரு பூஞ்சோலையின் வாழ்க்கையாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை பிரியப்பட்டு வாரம் வாரம் எங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதற்காக வருகிறோமோ அந்த குர்ஆனை எங்களுடைய கபரிலே நல்ல தோழனாக ஆக்கித்தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க அருவாகுகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் போனக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற குர்ஆன் ஹதீஸினுடைய மஜ்லிசுகள், ஜாமியாத்துகள், குல்லியாத்துகள் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய வேதத்தை பற்றியும் போதிக்கப்படுகிறதோ அந்த இடங்களை உன் தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிசை கியாமத்து நாள் வரை பொருந்தி கொண்டு இந்த மஜ்லிசில் எந்த இமாம்களுடைய, பெரியார்களுடைய, சஹாபாக்களுடைய கருத்துக்கள், பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாக்களை நீ உயர்த்துவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் பயிற்றுவித்துக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இதை மிக நல்ல முறையிலே ஆழமாக அவர்களை மனநமிடச் செய்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாடமாக ஆக்குங்கள் என்று எதை சொன்னார்களோ அந்த சூரா நூரை குறித்து நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு இட்டுக்கட்டை அவதூறை குறித்து அல்லாஹு தஆலா அந்த அன்னை ஆயிஷா அவர்களை எப்படி நீக்கினேன் என்கிற அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை குறித்தும் அல்லாஹு சொன்ன அந்த செய்திகளை நாம் பார்ப்பதின் ஊடாக அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்திற்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இந்த ஆயத்துகளின் வழியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு செய்தி வருகிற போது அல்லது ஒரு பன்முக சமூகத்தில் அல்லது சமூக ரீதியாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு கட்டளைகளை வழிகாட்டுதல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா மேலே உள்ள ஆயத்திலே அல்லாஹ் சொன்னான், யாரெல்லாம் நபியே உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார்களை பற்றி இப்படி தவறாக பேசினார்களோ, உங்கள் குடும்பத்தினுடைய உங்களுடைய மனைவியை பாலியல் இட்டுக்கட்டு வதந்தியை பரப்புவதன் மூலமாக என்னுடைய தாவாவை நிறுத்தலாம் என்கிற குறுகிய வட்டத்தில் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நலவே, அதன் மூலமாக உலக மக்களுக்கு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்து சொன்னான், ஒரு சமூகத்தில் வாழுகிற முஸ்லிம்கள் யாரையாவது பற்றி தவறான ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் முதலில் அவர்கள் அப்படி இருக்காது, அவர் நல்லவர்தான் என்று சொல்லட்டும், இது அவருடைய ஈமானின் அடையாளம். யாருக்கெல்லாம் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை அவராக பரிசோதித்து கொள்ள நாடுகிறாரோ அவர் தன்னுடைய மனோநிலையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கட்டும். யாரையாவது குறித்து தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டு அந்த செய்திகள் கேட்டால் அதனால் மனம் இனிக்கிறது, அதை ரசிக்கிறது, அதிலே பிரியப்படுகிறது என்கிற நிலை இருந்தால் உங்களுடைய ஈமான் இன்னும் முழுமையடையவில்லை அல்லது அதிலே ஏதோ ஒரு கோளாறு உண்டு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்ற முதல் செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது செய்தியாக அல்லாஹ் சொல்றான், அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான், இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும் وَتَقُولُونَ بِأَفْوَاهِكُمْ مَا لَيْسَ لَكُمْ بِهِ عِلْمٌ. நீங்கள் சில விஷயங்களை உங்களுடைய வாய்களின் மூலமாக சொல்லிக்கொண்டே போகிறீர்கள், அதை கேட்பவர்களும் அதை திரும்பவும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். மா லைஸ லக்கும் பிஹி இல்ம், எதை குறித்தான அறிவு, எதை குறித்தான தெளிவு உங்களிடத்திலே இல்லையோ அதை நீங்கள் பேசுகிறீர்கள். وَتَحْسَبُونَهُ ஹையினா, நீங்கள் அதை மிக லேசானதாக கருதி கொண்டீர்கள். ஒஹு ஐந்தல்லாஹி அதீம், ஆனால் அல்லாஹுவினிடத்திலே அது மிகப்பெரிய செய்தி, அது மிகப்பெரிய சமாச்சாரம். நீங்கள் லேசாக எண்ணுகிற விஷயம் அல்லாஹுவினிடத்திலே மிகப்பெரிய பாவமான ஒரு காரியத்தினுடைய எடையிலே இருக்கலாம். ஆகவே நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொன்னான், ஒலவுலா இதா சமய துமு குல்தும் மா யகூனுலனா அன் நதக்கல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். இப்படி ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் வழிகாட்டுகிறான். அப்படி ஒரு செய்தி உங்களுடைய காதுக்கு வந்தால், குல்தும், அந்த செய்தி காதுக்கு வந்தபோதே நம்முடைய தாயான அன்னை ஆயிஷாவை பற்றி ஒரு தவறான செய்தி வந்தபோதே குல்தும், நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும், நீங்கள் அப்படித்தான் நடந்திருக்கணும், நான் இப்ப சொல்ல போறது மாதிரி நீங்க நடந்திருக்கணும். எப்படி நடந்திருக்கணும், குல்தும் மா யகூனுல் அண்ணா, நமக்கு என்ன இருக்கிறது, அன்ன தக்கல்லம பிஹாதா, இது போன்ற ஒரு செய்தியை பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது. நபியினுடைய மனைவி நபி மாசும், நபியினுடைய குடும்பத்தார்கள் மாசும், அவர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான அவதூறான ஒரு அவதியை பரப்புவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது. சுபஹானக் சுபஹானக், அல்லாஹுவே நீயே தூய்மையானவன். ஹாதா புஹ்தானுன் அதீம், இது ஒரு கடுமையான இட்டுக்கட்டை தவிர வேறொன்றும் இல்லை, ஒரு மோசமான வதந்தியை தவிர இன்னொன்று இல்லை என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். நல்லா சொல்றான், இப்படி நீங்கள் பேசி இருக்க வேண்டும், ஆனா நீங்க பேசல அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்துக்கு போறான். யஇதுகுமுல்லாஹ் யஇதுகுமுல்லாஹு அன் தஊது லிமித்லிஹி அபத, அல்லாஹ் உங்களை உபதேசம் புரிகிறான், அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், அல்லாஹ் இந்த மேற்சொன்ன வழிகாட்டுதலின் மூலமாக உங்களை பக்குவப்படுத்துகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான் இந்த வார்த்தைகளின் மூலமாக. இனி கியாமத்து நாள் வரை இப்படி ஒரு செய்தியை இந்த சமூகம் செய்வதை விட்டும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். ரொம்ப பெரிய வார்த்தை, அது என்னங்கிறது தப்சீரை பின்னாடி பார்ப்போம். ரொம்ப பெரிய வார்த்தை இந்த சூராவிலே உள்ள எல்லா ஆயத்துகளுமே ஏன் பெருமானார் சொன்னார்கள் அப்படிங்கிறது லேசு மாஸ் இல்லை. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் படிக்க வையுங்கள், அதை மனநமிட வையுங்கள், அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க, விளக்கத்தை சொல்லிக் கொடுங்க. எல்லா பெண்களும், அது சிறியவர்கள் பெரியவர்கள் இருக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும், சூரத்து நூர் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே வாழுகிற பெண்களுக்கு அதனுடைய பாடம் தண்ணிப்பட்டதாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு காரியத்தை இனி நீங்கள் செய்யக்கூடாது. இன்குந்தும் மூமினீன், மூமின்களாக இருந்தால். அல்லாஹு தஆலா இப்படித்தான் தன்னுடைய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான், தன்னுடைய ஆயத்துகளை தன்னுடைய சட்டங்களை இப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு விளக்குகிறான். ஏனென்று கேட்டால் அவன் மிக ஞானமுடையவன், மிக அறிந்தவன். இன்னல்லதீன யுஹிப்புன அன் தஷி அல் ஃபஹிஷா, யாரெல்லாம் இது போன்ற வதந்திகள், இது போன்ற கேடுகெட்ட செய்திகள் பரவ வேண்டும் என்பதை விருப்பமாக கொண்டிருக்கிறார்களோ, யுஹிப்புன அப்படின்னு சொன்னா விரும்புகிறார்கள், இப்படிப்பட்ட செய்திலாம் எப்போதுமே சமூகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுடைய விஷயத்திலே, லஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை உண்டு. ஃபித் துனியா வல் ஆஹிரா, உலகத்திலேயும் நான் தண்டிப்பேன், நான் மறுமையிலேயும் தண்டிப்பேன். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை முடிக்கிறான். இப்போ மேலிருந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா, வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய அனுக்கிரகமும் அவனுடைய ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லாமல் இருந்தால், லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம், ஒரு நபியினுடைய மனைவியை குறித்து நீங்கள் இப்படி பேசியதற்காக வேண்டி. என்ன கேட்டால், சாதாரணமான ஒரு அபலை பெண், எந்த தவறும் இழைக்காதவள், அவளின் மீது ஒருவர் விபச்சார ரீதியான குற்றச்சாட்டை முன்னெடுத்தால் அந்த மனிதருக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்கனவே இறங்கிடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் ஒரு நபியினுடைய மனைவியை பற்றி ஒரு செய்தி வந்தால், ஒரு வதந்தி வந்தால், அதை நீங்கள் பரப்புகிறீர்கள். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வினுடைய ஃபதுல், அவனுடைய அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாமல் இருந்திருந்தால் அதாப் உங்களை தொட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க பேசியதற்கு நேரடியா வானத்திலிருந்தே அதாபு இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஃபதுல் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹுவினுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னா என்ன ஃபதுல், அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, உங்களை நபியின் மீது ஈமான் கொள்ள வச்சது இருக்கிறதே அது அல்லாஹுவினுடைய ஃபதுல். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன கேட்டால், எத்தனையோ உங்களுடைய கூட இருந்த மக்காவாசிகள், பெரும் தலைவர்கள், அந்த ஊரில் கொண்டாடப்பட்ட அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் அந்த நசீபு இல்லை. ஆனால் எங்கெங்கிருந்தோ தேர்ந்தெடுத்து உங்களுக்கெல்லாம் இந்த நபியின் மீது ஒரு பாசத்தை ஏற்படுத்தி ஈமான் கொள்ள வச்சானே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த மிகப்பெரிய ரஹ்மத், அருள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ரெண்டாவது ஒ ரஹ்மத்துஹு, பொதுவாகவே பெருமானாரை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது குரானில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத், நம் சமூகத்திற்கல்ல அல்லது எதிரிகளுக்கல்ல, எல்லா படைப்பினங்களுக்குமே பெருமானார் ரஹ்மத். அதனால தான் எல்லா பொருளினிடத்திலும் பெருமானார் தன்னுடைய ரஹ்மத்தை வெளிக்காட்டினாங்க. பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரஹ்மத்தை ஒரு ஹதீஸில் வருது. ஒரு நேரம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்திக்காக வேண்டி அழுகிறார்கள், கல்லிருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்த ஒரு சஹாபி கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம், நீங்கள் ஏன் அழுகிறீங்க, இந்த செய்திக்கு ஏன் அழணும் அப்படின்னு. அப்போ என்னுடைய இதயத்திலே உள்ள ரஹ்மத்தின் வெளிப்பாடப்பா இது அப்படின்னு சொன்னாங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரஹ்மத் அப்படிங்கிறது பெருமானாரினுடைய மறு உரு, பெருமானாருடைய இன்னொரு பெயர்,
அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஒன்னாவது அல்லாஹ் உங்களை ஈமான் கொள்ள வச்சது அல்லாஹினுடைய ஃபதல், ரெண்டாவது பெருமானாருக்கு பக்கத்துல வச்சது உங்களுக்கு ரஹமத். அந்த காலத்துல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற போது அவர்களுடைய சுஹபத்துல அவங்களோட அவங்க ஊர்ல நீ இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ ஆர்டினரி திங். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சிம்பிளா நம்ம கடந்து போயிடுற விஷயம் அல்ல, இட் இஸ் ஏ கிரேட் ஒன். ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூகுகள், சும்மா ரூகுகள் இல்ல நீங்கெல்லாம். அதனால இந்த ரஹமத்தும் இந்த ஃபதலும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இறங்கி நீங்கள்லாம் சாம்பலாக ஆகியிருப்பீர்கள். ஒரு ஆயத்தில் எழுதும் போது எழுதுறாங்க, ஆது சமூது கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி வேதனை இறக்கினானோ அதே போன்று இறக்கியிருப்பான். ஏழு நாட்கள் தொடர்படியாக வீசுகிற காற்றை அல்லாஹ் இறக்கி வைத்தான், தொடர்படியாக பெய்கிற மழைகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அந்த ஒரு இடி சத்தத்தை இறக்கி வைத்தான், காலையில நடஞ்சி இரவுல நடஞ்சி காலையில அவர்கள் சாம்பலாக ஆகிவிட்டார்கள். அப்படிதான் ஒரு ஹதீஸ்ல, மென்று துப்பப்பட்ட சருகுகளாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். இன்னைக்கு நடக்குது இல்லையா, ஏதாவது இயற்கை சீற்றம் ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா அடுத்த நேரத்துல மனுஷன் கையை வச்சிடறான். ஒரு புயல் அடிச்சிருச்சு, எல்லாம் கட்டு, கரண்ட் கட்டு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இப்ப நடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததுல எவ்வளவு என்ன அவனுடைய சிந்தனைக்கு கூட அதனால கொண்டு வர முடியாது. எல்லாமே இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, அது இருக்கு, எங்களுக்கு எல்லாமே தெரியும், முன்னாடியே பார்த்துருவோம், நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், அது செய்கிறோம் இது செய்கிறோம், ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு வரையும் சோத்துக்கு வழி இல்லாமல் கரண்ட் வராமல் நிற்கிறான். அதுதான் நம்முடைய இயலாமை, நம்முடைய முடியாமை. இது சாதாரணமாக நடக்கிறவனுக்கு நல்ல அதாபை இறக்குவேன். அதாபை இறக்கணும் அப்படின்னு சொன்ன அல்லாஹினுடைய அதாபு உலகத்தினுடைய பல பகுதிகளில் பல நேரங்களில் இறங்கியிருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் கருகி சாம்பலான அல்லது அடையாளங்களே அற்ற நிலையிலே அவர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்க பேசிய பேச்சுக்கு அல்லாஹு தாலா உங்களின் மீது அதாபையே இறக்கியிருப்பான், ஆனால் நபியினுடைய ரஹமத்தினால் உங்கள் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள், எச்சரிக்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃவாஹிக்கும் மா லைஸ லகும் பிஹி இல்ம், நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள். நல்லா கேட்கலாம், உங்களுக்கே தெரியாது அது சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு ரைட், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு. இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறார்கள், ஒரு இமாம் எழுதும்போது எழுதுறாங்க, இமாம் மாரிஃபுல் குரான் என்று சொல்லுகிற தஃப்சீரினுடைய ஆசிரியர் அல்லாமா முஃப்தி அவங்க எழுதும்போது எழுதுறாங்க, இப்போ ஏதாவது நடக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு ஒரு மனுஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கிறதா, ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஒரு இது நடக்குது, அது எப்படி கேட்கறது எப்படி? ஒரே வழி அதற்கு அதற்குரிய சாட்சிகளை கொண்டு வருவது, அதை தவிர இஸ்லாத்துல இன்னொரு பகுதியே கிடையாது. சத்தே பாப் மீது எல்லாத்தையும் அல்லாஹ் அடைச்சிட்டான். ஒரு தவறு நடக்குது, ஒரு விபச்சாரம் நடக்குது, அதற்குரிய நான்கு சாட்சிகளை கொண்டு வந்தால் நிரூபிக்கப்பட்டால் அவர் சொல்றது கரெக்ட், அப்படி இல்லைன்னா அந்த விஷயமா நமக்கு பேசுறதுக்கு கூட நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா பாவம் செய்தவருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்னன்னு நமக்கு தெரியாது, இதற்குரிய தண்டனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஆகவே அல்லது நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக திரித்து கூறப்பட்டு ஒரு சமூகத்தினுடைய இடைவெளியை ஏற்படுவதற்கு அல்லாஹு தாலா விரும்பவில்லை. அதனால ஒரே செய்தி சாட்சி இருக்கிறதா, அதுக்கு தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இல்முன், நீங்கள் அறியாத செய்தி, நீங்கள் புரியாத செய்தி, உங்களுக்கு எது தெரியாதோ. இதுக்கு நேரடியான உதாரணம் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா இத போய் சொன்ன உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன, எனக்கு தெரியாதது குறித்து நான் எப்படியம்மா பேசுவேன்னு கேட்டாங்க. ஐயு சமா இன் துதில்லுனி வ ஐயு அர்தின் தக்லீனி இதா குல்து மால ஆலம், எந்த பூமி எந்த வானம் என்னை ஒத்துக்கொள்ளும், எந்த பூமி எனக்கு அடைக்கலம் தரும், நான் தெரியாத விஷயத்தை நான் பேசினால் அப்படின்னு யாரு மொவ விஷயத்துல சொன்னாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, எனக்கு தெரியாதம்மா என்ன நடந்துச்சுன்னு. அப்போ லா அலம் தெரியாத செய்திகள் அப்படிங்கறத அல்லாஹ் என்ன சொல்றான், எது தெரியாதோ அமைதியாக இருங்கள், நீங்கள் தெரியாத விஷயத்தை குறித்து நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள். மா யகூனு தக்கல்லம நிறைய பெரிய பிரச்சனை, சில விஷயங்களை செஞ்சுட்டு நம்மளா நினைச்சுக்கிறோம் இது சின்னது தானங்க. நிறைய நேரத்தில் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மனசு அவனே நினைச்சுக்கிறான் இது சின்ன பாவம் தானே. ஆனால் அல்லாஹ்வினிடத்திலே அது மிகப்பெரியது. எது பெருசு எது சின்னது, இது சின்ன பாவமா இது பெரிய பாவமா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இமாம்கள் எழுதும்போது எழுதுவாங்க, பிரியமாக இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்தில் சின்ன பாவமும் பெரியது. பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் சின்ன ஒரு தடங்களும் அது மிகப்பெரியது. ஒருத்தர் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார், ரொம்ப அவருடைய தொழுகை அவருடைய போக்குவரத்து எல்லாத்திலையும் மிகச்சரியாக இருக்கிறார், அவர் ஒரு சுன்னத்தை விட்டார்னா கூட அந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவரை தண்டிப்பான், அவருக்கு தண்டனை உண்டு. ஒருத்தர் எப்படியோ இருக்காரு, அவருடைய நிலையை குறித்து தெரியாது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத குறித்து நாம் தான் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் சில செய்திகளை சொன்னா நம்ம என்ன சொல்றோம், சுன்னத்து தானேங்கிறோம், தப்பு. ஒரு செய்தியை சொன்னா சுன்னத்து தானே, ஒவ்வொரு லெத்தாஜி அது தானே, ரெண்டரைக்காய் சுன்னத்தான தொழுது தானே, அது இல்லை, அதுலேயும் செய்திகள் இருக்கிறது. அப்படி விட்டுட்டு போறதுக்குரிய வகை அல்ல அது. அப்ப நம்ம எதை லேசுன்னு நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வினிடத்தில் மிகப்பெருசாக இருக்கும். அப்ப அந்த பரந்த பார்க்கறத விட அல்லாஹு தஆலா சுன்னத்தை அதிகமாக பார்ப்பான். சில விஷயங்கள்ல மக்ரூஹாத்துகள்னு ஒண்ணு இருக்கு, மக்ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெறுக்க தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஒது செய்யற நேரங்கள்ல இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது வெறுக்க தகுந்தது, கூடாதது. மூணு தடவைக்கு மேல ஒருத்தர் கழுவுறாரு, மூணு தடவை தான் அதிகபட்சமா கழுவுறது, ஒருத்தர் எட்டு ஒன்பது தடவை கழுவிட்டு இருக்கான் ஒருத்தர், அது வந்து சுன்னத்துக்கு ஹிலாஃப், அது மக்ரூஹ். அதே மாதிரி மாத்தி மாத்தி செய்யறாரு, ஒது செய்யறது இப்படித்தான் ஒரு முறையை ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெண்டு கை கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, நாசிக்கு தண்ணி செலுத்து, மூஞ்சி கழுவுறது. இவர் என்ன செய்யறாருன்னா முதல்ல எல்லா ரெண்டு கையுமே ஃபுல்லா கழுவிட்டாரு, அப்புறமா மூஞ்சியை கழுவுறாரு. என்ன கை இவ்வளவு தூரம் கழுவுறதுக்கு, இவ்வளவு தூரம் கழுவுறது ஈஸி தானே, இவ்வளவு தூரம் கழுவுறது அப்படி ஏத்திட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சுது. அப்புறமா மூஞ்சியை கழுவிட்டா இப்ப என்னன்னு கழுவுறாருன்னா, இதுக்கு பேர் வந்து இஸ்லாத்துல சுன்னத்துக்கு ஹிலாஃபாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் மக்ரூஹ்னு சொல்லப்படும். இப்ப இந்த மக்ரூஹான விஷயங்களை, வெறுக்க தகுந்த விஷயங்களை ஒருத்தர் வெம்படியா வேணுக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து அதுல இன்னொன்னு உள்ளது, தான் கெட்டி இருக்க கையில ஒது செஞ்சு முடிச்ச பின்னாடி உடம்ப துடைக்கிறது, அது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஒது செஞ்சு முடிச்சுட்டு வந்தோடனே எதுவும் எடுத்துட்டு வரலன்னா என்ன செய்வாங்க, கீழே குனிஞ்சு வேட்டி எடுத்து மூஞ்சிய கையெல்லாம் துடைச்சிருவோம். இது மக்ரூஹ் இஸ்லாத்துல, வெறுக்க தகுந்தது, இது நல்லது இல்லை அப்படிங்கிறது. இப்ப இந்த மக்ரூஹான விஷயத்தை ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, வம்படியா அது தெரிஞ்ச பின்னாடி அவர் பாட்டுக்கு அதையே செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இட் லீட்ஸ் டு ஹராம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருன்னா, இது அவருக்கு ஹராம் என்கிற அளவிலே போயிடும், சட்ட ரீதியா மக்ரூஹ். ஆனா அவருடைய விஷயத்துல அதை லேசாக நினைத்த காரணத்தினால், காரணம் விளங்கிக்கணும், இங்க சொல்றாங்கல்ல தஹ்ஸபூனஹு ஹய்யின, உங்கள் மனோநிலையை பொறுத்து ஒரு சட்டம் அல்லாஹ்வினிடத்துல உங்களுக்கு மட்டும் அது என்னவாயிரும், ஹராத்துல போய் விட்டுருவோங்களே. ஹதீஸ்களில் பார்த்தா பல நேரத்தில் பல சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே சிறந்த அமல் எதுன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு ஸ்டைலா ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதில் இருக்கும். அவருடைய அந்த இயற்கை மாகியத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கறத பார்த்து ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அமல்ல நல்ல கோபப்படாம இருக்கிறது, நீ கோபப்படாம இருக்க. திரும்பவும் கேட்டார், அடுத்து என்ன, நீ கோபப்படாம இருக்கு. மூணாவது, நீ கோபப்படாம இருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில். இந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த ஹதீஸ் பொருந்தி போற ஹதீஸ். எப்ப பார்த்தாலும் டெம்பராகவே இருப்பார், எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டே இருப்பார், அவர் கோபப்படாத நாளே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா இந்த ஹதீஸ் அவருக்கு பொருந்தும். அப்ப இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே எது மக்ரூஹாக தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதை ஒருத்த மனுஷன் செய்யும் போது அது ஹராத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதே மாதிரி சுன்னாவினுடைய காரியங்கள், ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் இருக்கு, அந்த சுன்னத்தை அவன் விட்டுறான், அல்லது அதாவது இப்ப தொழுகைக்கு பின்னாலே வாஜிபான தொழுகைகள் உண்டு, சுன்னத்தான தொழுகைகள் உண்டு. ஒருத்தர் என்ன செய்யறாச்சு, சுன்னத்தானங்க அப்படின்னு விட்டுட்டு போனா அவருடைய விஷயத்தில் அது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது அல்லாஹ்வினிடத்திலே வெளிப்பார்வையிலே தண்டனைக்குரிய குற்றங்களாக இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அதை மிகப்பெரியதாக எடுப்பான். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஈமான் இருக்கிறது அல்லது ஈமானிய டேஸ்ட் அவர் விளங்குறாருங்கிறதுக்கு அடையாளம், அல்லது அந்த ஈமானிய டேஸ்ட் நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம், கொஞ்சம் கொஞ்சமாக சுன்னத்து நம்மளை விட்டு தூரமாகும். முதல்ல ஒரு சாப்பிடும்போது சின்னதாக ஒரு பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, ஒரு வலது கையில சாப்பிடுறது, பக்கத்துல இந்த குணம் போகுங்கிறாங்க, போயிரும். அப்ப இவர் விளங்கணும், நான் வந்து ஐ எம் ஃபார் அவே, நான் சரியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அல்லது என்னுடைய ஈமான் வந்து என்னுடைய இதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, அந்தந்த நேரத்திலே ஓத வேண்டிய துவாக்கள் மனசை விட்டு போயிடும். இப்ப பள்ளிக்குள்ள வரும்போது ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ், இதை ஓதிட்டு உள்ள போங்க. பள்ளியை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போது, வீட்டை விட்டு வெளியோர் போகும்போது, இதெல்லாம் சாதாரணமானது நம்ம நினைச்சுக்கிட்டோம். இதற்கு பின்னே 1000 லட்சோபலட்சம் கோடான கோடி அர்த்தங்களும் நன்மைகளும் உண்டு. நம்ம அதை லேசாக கவனிச்சு அதை நம்ம விட்டு போகும்போது ஈமானுடைய ஒளி நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். என்ன கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் அப்படிங்கிறது அல்லாஹுவை நம்புவது எந்த லைட்லன்னு கேட்டா பெருமானார் லைட்ல தான். பெருமானார் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் ஒருத்தன் போதும்னா அல்லாஹ் அவனை தூக்கி எறிஞ்சிடறான். பெருமானார் ஒளி இல்லாமல் எனக்கு அல்லாஹு போதும்னு சொன்ன அந்த காலத்தில் உள்ளவனே போயிட்டான், அவ்வளவுதான். இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே இருக்க முடியாது. அப்ப இந்த டார்ச் லைட் தேவை அப்படின்னு சொன்னா, இந்த மிகப்பெரிய ஒளி பேரொளி நல்லா சொல்றான் இல்லையா, பெருமானார் யார் நூறுன்னு அல்லா நூறு, இந்த பேரொழிய வச்சாதான் சரியத் தெரியும், அல்லாஹ் தெரியும், குரான் தெரியும், ஹதீஸ் தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப அந்த அடையாளப்படுத்துவதற்கு இருக்கிற பொருள், எதன் வழியாக அந்த பொருளை நாம் அடையலாம் என்று சொன்னால் பெருமானாருடைய சுன்னத்து மட்டும்தான், அவங்க மேல இருக்கக்கூடிய பிரியமும். அதனால் அவங்க எப்படிலாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி சஹாபாக்கள் எல்லா விஷயத்திலையும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு குனிஞ்சு போனாங்க ஒரு ரசூல், அந்த இடத்துல மரம் இருந்துச்சுன்னு, அதுக்கப்புறம் அந்த மரத்தெல்லாம் வெட்டின பின்னாடியும் சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு போனா குனிஞ்சுதான் போவாங்க. ஏன்னு கேட்டா தெரியல, எங்க நபி குனிஞ்சாங்க, நாங்க குனிகிறோம். நோ க்வெஸ்சன் நோ ஆன்சர், கேள்வியே கிடையாது. ஏன் இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இப்படி சாப்பிட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்க, ஃபுல்லா அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ். அந்த சஹாபாக்கள் அப்படி ரசூல் ஜெராக்ஸ், அவங்க என்ன செய்யறாங்களோ அப்படி, அவ்வளவுதான். அதான் நமக்கு வழிகாட்டுது. தொழுகையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் அழகா சொல்லுவான், சல்லு கமா ரைதுமுனி உசல்லி, என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படியே தொழு, அதுதான் தொழுகை. ரசூலுல்லாஹி என்ன சொன்னா, திரும்பி உட்காந்து சேர போட்டீங்க வாங்க, எல்லாம் பக்கத்துல வாங்க, நிக்கணும், குனியணும், சுஜூது. என்னை பார்த்து மேக் மீ எ ஜெராக்ஸ், புரிஞ்சு எ காப்பி, அவ்வளவுதான். அது இப்படி இப்படி அப்படிங்கறதுல இன்னைக்கு பெரிய குழப்பம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அல்லாஹ் அதெல்லாம் சொல்லல, பெருமானார் அதெல்லாம் சொல்லல, என்ன ஜெராக்ஸ் எடுத்து நான் தொழுற மாதிரி தொழுத முடிஞ்சு போச்சு. அப்ப அதுதான் ஷரியத், அதுதான் சுன்னா, நமக்கு அதுதான் வழிகாட்டுதல். அப்ப இந்த லேசான விஷயம், இது வந்து சின்ன பாவங்களுடைய விஷயங்கள்ல ஒருத்தர் ஒரு பெரிய விஷயத்தையே லேசாக கருதினார் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். ஒருத்தர் தொழுவை கூப்பிடுறாங்க, என்னால முடியலங்க, நான் வரலன்னு சொல்றாரு. தொழுது என்னையா கிடைக்க போதுன்னு ஒருத்தன் சொன்னா அப்படின்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான், காஃபிராகவே மாறிவிடுவான். அல் என்னது பைனல் ஈமானி ஒஷ்ருக், தர்க்குஸ்ஸல தர்க்குஸ்ஸல, பெருமானார் சொன்னார்கள் தொழுகையை விட்டு வேண்டுமென்றே தெரிந்தே. அட என்னையா தொழுவன்னு ஒருத்தன் கேட்டான்னா, குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையில உள்ளது அதான்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப சட்டமாக இறக்கப்பட்டதை, அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்டதை ஒருத்தன் தவிர்ந்து போறான் அப்படின்னு சொன்னா சரியத்தை விட்டே வெளியே போயிடுவான். அப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்கிறதே, நிறைய நேரங்களில் நாம் சில விஷயங்களை ரொம்ப லேசாக கடந்து போய் விடுகிறோம். ஒரு மூமின் அப்படி கடக்க மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்றான், அது அவருக்கு அழகல்ல. எல்லா விஷயத்திலேயுமே நாம் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பெரிய மனிதர் என்பதற்கான அடையாளம் ஒரு மனிதருடைய லாயல்ட்டி, ஒரு மனிதருடைய அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கிறதுங்கிற அடையாளம். ரொம்ப சின்ன விஷயங்கள்லையும் அவர் கவனமாக இருப்பார். ஒரு பெரிய மனிதரின் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப கவனமாக எல்லா இடங்களிலும் யார் நடக்கிறாரோ அவர் தான் பெரிய மனுஷன். ஒருத்தர் தன்னை பெரிய மனுஷர்னு சொல்றார், ஆனா அந்த லெவல்ல மட்டும் பாக்குறாரு, கீழே உள்ள லெவல் அது எப்படி வைப்பா இல்லைங்க. அதுதாங்க சொல்றான், ஒரு மூமின் என்னைக்குமே லீடருங்கிறான் இல்ல, ஒரு மூமின் என்னைக்குமே லாயலுங்கிறான் இல்ல. அப்ப நீ அப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ எதை செய்கிறீர்களோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். அதை சின்னது என்று நினைத்து விடாதீர்கள், சில வேளைகளில் உங்களை அது நரகத்திற்கு கொண்டு போகிற காரணமாக ஆக்கிவிட. ஒரு லாஜிக் நம்ம அப்படி சொல்லணும்னா, அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டான், ஒரு லாஜிக் கொடுத்துட்டான், இதுதான். இதுல வந்து அஜர்குமார் அவர் இவர் இவங்கெல்லாம் வந்து இங்க வாயா, நீ என்ன இதை பெருசா சின்னதா செய்யற, சின்னதா பெருச யாருக்கும் கிடையாது, உனக்கும் ரப்புக்கும். இதுக்கு இடையில யாருமே வரமாட்டாங்க, நீ ஆச்சு, உன்னுடைய சோலாச்சு, உன்னை படைச்ச ரப்பாச்சு, அங்கிட்டு அங்கிட்டு தான். நீ எவ்வளவு படிச்சிருக்க, எவ்வளவு தெரிஞ்சிருக்க, இல்ல அல்ல. அழகா சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், புஹ்தானுன் தஹ்சபூனஹு ஹையன வஹுவ இந்தல்லாஹி அஸீம் வலவுலா சமிஅதுமூ இது சமிஅதுமூ குல்தும் மா யகூனு லனா அன் நதக்கல்லம பிஹாதா. நீங்கள் இதை கேட்டபோது சொல்லி இருக்க வேண்டும், இதை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது. சுபஹானக் ஹாதா புஹ்தானுன் அஸீம், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டு அல்லது ஒரு புரளி என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமான்னு கேட்கிறான். மேல உள்ள ஆயத்தில் எல்லாம் சொல்றான், இங்க வந்து குல்தும் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு யூ ஷுட் ஓபன் யுவர் மவுத் அர்த்தம், வாய திறந்து ஒரு விஷயத்தை சொல்றது. மேல என்ன சொல்றான், நீங்க எண்ணி இருக்க வேண்டாமா? மேல உள்ள விஷயத்துல தன்னல் முஃமினீன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரான், தங்களுடைய சகோதர சகோதரிகளை பற்றி அந்த மூமின்கள் நல்லா எண்ணி இருக்க வேண்டாமா? உள்ள உள்ளது. இப்ப ரெண்டாவது, நீங்க வாயால சொல்லி இருக்க வேண்டாமா? இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த அன்னை ஆயிஷாவினுடைய இஸ்கினுடைய நேரத்திலே பல்வேறு விதமான மக்கள் இருந்தாங்க. சில பேர் அதை நல்லா டேஸ்டா பெருமானார் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பரப்புனாங்க, சில பேர் அதை வெறுத்தாங்க, ஆனா வெளியே சொல்லல, இதே இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படியும் விருப்பான், சொசைட்டில பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள், சில பேர் வெளியே சொல்ல மாட்டான், சில பேர் அதை கண்டுக்காமே கடந்து போவாங்க. நமக்கே 1008 வேலை இருக்கு, இப்ப இதை பார்த்து எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்டுக்காம கடந்து போயிருவான். சில பேர் அதுல நல்ல டேஸ்டா இருப்பான், இல்ல சில பேர் அதை வேணாங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பரப்பி விடணும்னு நினைப்பான். ஏ அதெல்லாம் அப்படி இருக்காதியான்னு வேணுக்குன்னு அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீமட்டி விடுறது. அப்படிப்பட்ட மனநிலையில சில பேர் இருப்பான். இப்ப இது எல்லாத்துக்குமே சேர்த்து அல்லாஹ் பதில் சொல்றான், நீ மௌனமாக இருப்பது பல நேரங்களில் சிரமத்தை கொண்டு வந்து விடும். நீ மௌனமாக இருப்பதனுடைய அடையாளம், ஒருவேளை அது ஒத்துக்கிறதுக்கான அடையாளமும் ஆயிரும். அதனால உன்னுடைய ஐகான், உன்னுடைய ஐடென்டிட்டி இப்படி இருக்கக்கூடாது. மௌனமாக இருந்து ஒரு சமூகத்தில் ஏற்படுத்துவதற்காகி விடக்கூடாது, நீ பதில சொல்லணுங்கிறான். என்ன அழகான செய்தி பத்தியில முதல்ல அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கணும். யாரையாவது பற்றி ஒரு செய்தி இப்படி கேள்விப்பட்டால் உடனே நீங்க நினைக்கணும், இப்படி இருக்காது, இப்படி நடந்திருக்காது, இது தவறான இட்டுக்கட்டு. எல்லா மூமின்களின் மீதும் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய சொசைட்டி, கொஞ்சம் கூட எந்த ஓரத்திலையும் வந்து இதுல நெகட்டிவிட்டியே கிடையாது. அவர் தவறு செய்திருந்தாலுமே கூட நாம் அவரை நல்லவர் என்று நினைத்தால் ஒருவேளை அல்லாஹ் அவரை நல்லவராக ஆக்கிவிடுவார். இரண்டாவது, ஒருத்தர் தவறு செய்வதற்காக வேண்டி நாளை என்ன நடந்துறாது அப்படின்னு சொன்னா நாம் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக ஆகாது. ஆகாது ஏன்னு கேட்டா அந்த இடத்தில் சாட்சிகள் இருந்தால் அது நிரூபிக்கப்பட போகிறது, அவருக்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப சிம்பிளா. அதனால அல்லாஹ் சொல்றான், முதல்ல நீங்க நினைங்க, ரெண்டாவது நீங்க சொல்லுங்க, இப்படி இருக்காது, இது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா நான் சல்லா அலிசல்லம் உங்களுடைய காலத்துல இது லைவா நடந்தது. என்ன, போன வாரம் நான் கடைசியா முடிக்கிற நேரத்துல சொன்னது மாதிரி அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தாம் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி ஒண்ணு நீ வந்து இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடுவியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க இப்படி மனுஷன் இப்படி ஒரு காரியத்துல நடப்பானான்னுச்சு. உடனே அண்ணன் அபு அய்யூப் அவங்க சொல்றாங்க, உன்னை விட 1000 மடங்கு சிறந்தவர் அன்னை ஆயிஷா, அவங்க ஈடுபட்டிருப்பாங்களா, இது தப்பு இல்லையா, இது கிதுபு இல்லையா, இது பொய் இல்லையா, இப்படி சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வரலாறு ஹதீசு கிதாபுகளிலே பதிவாக இருக்கிறது. இது ஒரு ஆளு. ரெண்டாவது ஆளு சாத் பின் முஆத். அந்த நீண்ட ஹதீஸை நான் சொல்லிட்டு வரும்போதே இந்த செய்தியை சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் மனம் சஞ்சலம் அடைந்து எல்லா மக்களையும் அழைத்து அந்த அன்சாரி மக்களை அந்த ஊரில் உள்ள மக்கள் அழைச்சி மெம்பரில் ஏறி சொன்னாங்க, எனக்கு ஒருவர் சிரமம் தருகிறார், மனோரீதியாக வேதனையை தருகிறார், இவர் நீங்க தடுக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல எந்திரிச்சு நின்ன ஆத்துமா சாத் பின் முஆத், அவர்தான் எந்திரிச்சு நின்னார். யார ரசூலல்லாஹ், மா அலிம்னா இல்லா ஹைரா, மா அலிம்னா ஃபீ அஹ்லிக இல்லா ஹைரா. யார ரசூலல்லாஹ், உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்தை பற்றி நல்லதை தவிர வேற எங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்க குடும்பத்தார்கள் முழுக்க நல்லவங்கன்னு சொன்னார், வேற எதையுமே அவர் கேட்கல. இந்த செய்தியை சொன்ன உடனே அந்த ரூஹ் எந்திரிச்சு நின்னுச்சு இல்லையா, அந்த ரூஹ் அப்புறம் உசாமா பின் ஜெயித்ட்ட நாயம் அலி செல்லம் கேட்டாங்க, ஜெயித் ரதி அல்லாஹு தாலான் அவருடைய மகன் உசாமாவை கூப்பிட்டு பெருமானார் கே, அலி ரதி அல்லாஹு தாலான்ஹுவை இங்க கூப்பிட்டு கேட்டாங்க, ஜெய்னப் பின் ஜஹஷை கூப்பிட்டு கேட்டாங்க, உமர் ரதி அல்லாஹு தாலான் இப்படி பல பேரை கூப்பிட்டு நாயம் அலி செல்லம் மஷோரா பண்ணாங்கன்னு ஒரு கேட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நபியை இப்படிலாம் போய் கேட்கணும், நமக்கு சில சுன்னத்துகளை பெருமானார் விட்டுருங்க. எதையுமே தடாலடி முடிவுகளை எடுப்பது ஒரு அறிவார்ந்தவனுடைய அடையாளம் கிடையாது. அடுத்து எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சில நேரத்தில் சருகி போவான். உலகம் உதாரணம், ஒரு பெரிய நாளா எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமான்னு பல பேருக்கு அறிவுரை சொன்னவன், அவனுக்கு சங்கடம் வருகிற போது முடிவெடுக்க தெரியாது. அது இயற்கை, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த ஒரு மைனஸ் அது. எல்லாருக்கும் விளக்கம் சொல்லுவார், நீங்க அப்படி இருங்க, நீங்க இப்படி இருங்கன்னு சொல்லுவாரு. ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப எப்படி நடந்துக்கணும்னு பெருமானார் சொன்னாங்க. எப்படி கேட்கணும், இப்படி கேட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம், அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் வரலாம். யார் மூலமாக? அவர் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கலாம். சில நேரங்களில் சில பேர்கிட்ட பேசும்போது, சில இடங்களுக்கு போகும்போது, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, துபாயில் இருக்கும்போது இந்த தஃப்ஸீருடைய வகுப்புல கிட்டத்தட்ட நான் அடிக்கடி சொல்றது மாதிரி பல ஆயிரம் பல நூறு பேர் வருவாங்க. அப்போ இது வாரம் வாரம் சொன்னது ஒருத்தர் வந்து சொல்லி, எவராவது ஒருத்தர் ஒருவார் சொல்லுவார், நான் இன்னைக்கு ஒரு என் பிஸ்னஸ் பிரச்சனையில் வந்து உட்கார்ந்தேன், அதுக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைச்சும்பாரு. நான் அதை பேசலை, நான் அல்லாஹுவே பேசுகிறேன். நான் இங்கே குரானுக்கு சூரா பக்கராக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆனால் செய்தி அவருக்கு ஒரு ஓப்பனிங். இன்னொருத்தர் வருவார், குடும்ப பிரச்சனையில் எனக்கு இப்படி ஒரு விளக்கம் கிடைச்சும்பாரு, அது அவருக்கு ஓப்பனிங். யார் யார் எந்தெந்த சிந்தனையில் வந்து உட்கார்றாங்களோ அவங்கவுங்களுக்கு குரானின் வழியாக அல்லாஹு தாலா அவங்கவுங்க போக்கில் வழிகாட்டிட்டு போயிட்டே இருக்கான். இது இவர் பேசுறாரு அவர் பேசுறாருன்னு இல்ல, இது குரான் பேசுகிற செய்தி. அப்படிப்பட்ட சில வகுப்புகளில் போய் உட்காரும் போது சில ஓப்பனிங் கிடைக்கும் நமக்கு, டக்குன்னு ஒரு நம்ம இப்படி போயிட்டு இருக்கோமா, இதுக்கு இதுதான் வழி. அப்ப அந்த வழியை அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட செய்திகளின் மூலமாக நமக்கு தர்றான். அப்ப முடிவை நீங்க எடுக்காதீங்கிறான். நீங்க தடுமாற்றமாக இருக்கும் போது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், லா தலாக்க ஃபி இதாக்கின், ஒரு ஹதீஸ், அற்புதமான ஹதீஸ். எந்த நேரத்திலும் கோபமாக இருக்கிற போது தலாக்குங்கிறது கிடையாது. தலாக் எப்பங்க விடுவாங்க? ஒருத்தன் பொண்டாட்டிய தலாக் எப்ப விடுவான்? கொஞ்சிக்கிட்டே இருக்கும் போதா? என் கண்ணே மணியே நீ தலாக்குன்னு சொல்லிடுவானா? அட கடுப்புல இருக்கும் போதுதானே போடி, இன்னமேட்டு உன் வாழவே மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா பெருமானார் சொன்னாங்க, கோபத்தில் அந்த முடிவு எடுக்காத, உன்னோடு வாழுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். அதை பல சிட்டிங் உட்காந்து யோசிச்சு இவங்க இருக்கலாமா வேணாங்கிறத முடிவு பண்ணி கடைசியில் எல்லாம் ஆறாமற சிந்திச்சு எடுக்க வேண்டிய முடிவே தவிர அது எடுத்தம் கவுத்தங்கிறதே கிடையாது. அதே மாதிரி கசாபத்தினுடைய விஷயத்துல ஜட்ஜ்மெண்ட்ல உட்காரும் போது பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, அதை எல்லா சஹாபாக்களும் பிட் பண்றாங்க. அவங்க ஏதாவது டிப்ரெஸ்டா இருந்தா ரெண்டு பேருக்கு தீர்ப்பு அடிக்கணும்னா எந்திரிச்சு போயிருவாங்க. அதுல குறிப்பா உமர் தீர்ப்பு செய்ய மாட்டாங்க, வந்தா சொல்லிடுவாங்க இப்ப நான் ஒரு மாதிரி இருக்கேன், அப்புறமா தான் கோபம். என்ன மனுஷன் தானே, நமக்கு தனக்கு கோபம் வரலாம், தனக்கு சந்தோஷம் இருக்கலாம். கோபமான நேரத்தில் நீங்களா இருக்க மாட்டீங்கிறான். அப்ப முடிவு அப்போதைக்கு எடுக்கக்கூடாது. அதை அழகா பெருமானார் சொல்லி தந்தாங்க. மூணாவது ஒரு ஆள்கிட்ட பெருமானார் விசாரிச்சாங்க, அதை சில ஹதீஸ் கிதாபுகள்ல எழுதப்படுகிறது, இது தஃப்ஸீருடைய கிதாபுகள்ல, ஜெயித் பின் ஹாரிசா. இந்த ஜெயித் பின் ஹாரிசா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்திலையும் பெருமானார் இது சம்பந்தமா கேட்டாங்க. அப்ப அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு நல்லது தவிர வேற எதுவுமே தெரியாதே, அன்னை ஆயிஷாவா, அவங்க தங்கமாச்சே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த மிகப்பெரிய கிஃப்ட், அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப இந்த ஜெயித் பின் சாபித், ஜெயித் பின் ஹாரிசா யார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி, ஒருவர் உசாமாவினுடைய தந்தை தான் இந்த ஜெயித் பின் ஹாரிசா. இந்த ஜெயித் பின் ஹாரிசாவுக்கு ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா நாயம் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, இவருக்கு பேரே ஹிப்பு ரசூலில்லா, ரசூலில்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமானவர்னு பேரு இவருக்கு, ஜெயிதுக்கு. மாத் பின் ஜபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாசின் சூரால ஒருத்தரை பார்த்தோம், நாயம் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து இன்னி உஹிப்புக்கு யா முஆத்னு சொன்னாங்க. மொத்த சஹாபாக்களுடைய வரலாறுலையும் நாயம் சல்லா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒருத்தரை ஹிதாப் பண்ணி அல்லது இப்படி ஒருத்தரை ஸ்டேட்மெண்ட் பண்ணி நேரடியா உன்னை நான் பிரியப்படுறேன்னு யாரையுமே சொன்னதில்லை அவரை தவிர. ஆனா இவரையும் பார்த்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நேரடியா உன்னை பிரியப்படுறேன்னு சொல்லல, அவர் எனக்கு பிரியமானவர்னு சொன்னாங்க. அது அதனால இவருடைய அடைமொழி என்னன்னா ஹிப்பு ரசூலில்லா, ரசூல்லாவுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அதுக்கு காரணம். இந்த ஜெயித் இவருடைய மகன் தான் உசாமா பின் ஜெயித். உசாமாட்ட தான் நாயம் சல்லா அலிசல்லம் கேட்டாங்க, என்னுடைய குடும்பம் எப்படின்னு கேட்டாங்க, என்னுடைய மனைவியை பற்றி சொல்லுப்பான்னு கேட்டாங்க. ஏன்னா உசாமா அந்த வீட்டில் நின்று வளர்ந்த ஆள், நாயம் சல்லா அலிசல்லம் உங்களுடைய குடும்பத்தில் நின்று வளர்ந்த ஆள் உசாமா. இந்த ஜெயித் யாரு, ஜெயித் பின் ஹாரிசா யார் அப்படின்னு கேட்டா, நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த உம்முல் ஐமன் என்று சொல்லுகிற அந்த அம்மாவினுடைய கணவர். உம்முல் ஐமனுடைய தாப்பனாருடைய அந்த கபரை ஜியாரத் பண்ணிட்டு வரும்போது தாயோடு கூட வந்தவங்க இந்த தாய் தான், உம்முல் ஐமன் தான் இவருடைய மனைவி. இந்த ஜெயிதினுடைய மனைவி கூட வந்தாங்க. அப்பதான் நாயம் சல்லா அலிசல்லம் அவருடைய தாயார் வருகிற வழியில் அபுவா என்கிற பகுதி, இன்னைக்கு இருக்கு அபுவா என்கிற பகுதியில், பெருமானாருடைய தாயார் மௌத்து அடக்கிட்டு திரும்ப இந்த அம்மா தான் கூட்டிட்டு வருது அந்த அநாத பிள்ளைய. பெருமானாரா அத்தாவும் போயாச்சு அம்மாவும் போயாச்சு, ஒத்த பிள்ளையா கூட்டிகிட்டு வந்தது இந்த உம்முல் ஐமன் என்று சொல்லுகிற அந்த பெண்மணி. கடைசி வரையும் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களோடு இருந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தான் உம்முல் ஐமன். நாயம் சல்லா அலிசல்லம் அந்த அம்மா மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. என்னுடைய தாய்ன்னு சொன்னாங்க, எனக்கு தாய்க்கு பின் ஒரு தாய் அப்படின்னு சொன்னாங்க, உம்மின்னு கூப்பிட்டாங்க அவங்கள. இப்படி எல்லாம் வந்து ஹதீசுகள்ல வருது. இந்த உம்முல் ஐமன் ரதியல்லாஹு தான் சில கட்டங்கள்ல வருது. நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பால் புகட்டியதில் ஆமினா, இந்த அம்மாவும் பால் புகட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில நேரங்களில். அந்த அம்மாவும் வயசு கொஞ்சம் வித்தியாசமான வயசு, பெருமானார் வந்து 7 வயசுல இருக்கும்போது அது கொஞ்சம் கூடுதல் வயசு அந்த அம்மா. அப்ப இந்த ஜெயித் பின் சாபித் அப்படிங்கிறவங்க யாரு, இந்த ஜெயித் யாரு அப்படின்னு கேட்டா, அது ஒரு சிறிய வரலாறு. இந்த ஜெயித் அவர்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இந்த ஜெய்தை குறித்து குரானிலே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். இந்த ஜெய்த் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து குரானுடைய ஆயத்திலே, குரான்ல இவருடைய பெயர் மட்டும்தான் இருக்கிறது, ஆண்களுடைய பெயரில் மற்ற பெருமானார் நபிமார்கள் இல்லாத பெயர்களில் இவருடைய பெயர் குரான்ல இருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ஜலீலுல் கத்ர், ஒரு ஃபேமஸ், ஒரு ரிஃபாத், உயரமுடைய ஒரு சஹாபி இந்த சஹாபி. இந்த ஜெய்த் பின் சாபித் அப்படின்னா இவங்களுடைய ஒரு சின்ன வரலாறு, ஒரு செய்தி மட்டும். இந்த ஜெயித் பின் சாபித் அவங்க, அவங்களுடைய கூட்டம் பனு கல்ப் அப்படிங்கக்கூடிய கூட்டம். அது ஒரு பகுதியில் மக்கால வசித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். அவங்களுடைய அம்மா பேரு சுஹாதா. அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய தாப்பனார் வீட்டுக்கு போகுது ஒரு நாள். அவங்க சொந்தம் யாருன்னா பனி மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க பேரு பனி கல்ப், அவங்க பேரு பனி மான். அடுத்தடுத்து ஒரே இதுல ஊர்ல அந்த கோத்திரம் கோத்திரமா தான் அவங்க இருப்பாங்க, அவங்க அவங்க கூட்டத்தோட சேர்ந்து சேர்ந்து இருப்பாங்க. அப்ப இவங்க தாய் அந்த சைட்ல போய் தன்னுடைய அத்தா, தன்னுடைய உம்மா, தன்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்க போற நேரத்துல இன்னொரு கூட்டத்தார் வந்து அவங்களை கைப்பற்றிட்டாங்க. அவங்க மேல சண்டையிட்டு அந்த காலத்துல அப்படி பிடிச்சுக்குவாங்க, நீங்கெல்லாம் எங்க அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து அவர்களை தங்களுடைய அடிமைகளாக ஆக்கி கொண்டார்கள். அதுல இவர் அடங்குவார். இவர் ரொம்ப சின்ன பையனா இருந்தார் ஜெயித். இவர் அந்த கூட்டத்தில் இவருடைய அம்மாவோட சேர்த்து இவரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த ஜெயித் பின் சாபித் அவர்களை என்ன செய்யறதுன்னு இப்படி ஒவ்வொருத்தரையா பேசும்போது, இவரை அடிமையாக ஆக்கி உக்காவ் என்கிற சந்தை, அந்த காலத்துல பல சந்தைகள் மக்காவில் இருந்தது, சந்தை தான் அங்க ஃபேமஸ். சந்தைன்னா வெறும் ஜாமா விற்கிற சந்தை இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் மாதிரி அங்க எல்லாமே விற்கும். அங்கதான் கவிதை படிப்பாங்க, அங்கதான் கவிஞர்கள் ஒண்ணு கூடுவாங்க, அங்க எல்லாமே நடக்கும், ஊரே அங்கதான் இருக்கும் அன்னைக்கு. அந்த மாதிரி சந்தைகள் அது. அப்ப உக்காவ் அப்படிங்கக்கூடிய சந்தைக்கு கொண்டு வந்து அந்த கூட்டம் இவர் விக்குது, யாராவது வாங்கிக்கிறீங்களா இவரை அப்படின்னு சொல்லிட்டு இவரை 400 திர்ஹம் விலைக்கு இவரை விலை பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சச்சா பையன், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவங்கள 400 திர்ஹத்துக்கு வாங்கிட்டாரு. அவர் பேர் ஹக்கீம் பின் ஹசம் என்று சொல்லுகிற ஒரு மனிதர், பெருமானாருடைய மூத்த மனைவி, முதல் மனைவி அன்னை ஹதீஜாவினுடைய சச்சா பையன். அவர் என்ன செஞ்சார் ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல அன்னை ஹதீஜா மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, நிறைய ஊருக்கு ஜாமாம் போய்கிட்டே இருக்கும், வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காசை கொடுப்பாங்க, அவங்க போய் காசை சம்பாரிச்சு கொண்டு வருவாங்க. இது மாதிரி ஊர்ல ஒரு முக்கியமான ஐகான் யாருன்னா அன்னை ஹதீஜா. இவர் உட்காதுக்கு போறாரு, ஒரு பையன் நல்லா நிக்கிறாருன்னா, சரி நம்ம சாட்சிக்கு வந்து வேலைக்கு இந்த பையன் உதவுவாரு அப்படின்னு 400 திர்ஹம் கொடுத்து இவரை வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து அன்னை ஹதீஜாட்ட ஒப்படைச்சிட்டார், நீங்க ஜெயித் பின் சாபித்த இவரை ஜெயித வச்சுக்கோங்க ஹாரிசாவன். அன்னை ஹதீஜா அவர்கள் தன்னோடு வச்சு அவருக்கு வேலைகள் போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடிமை தானே, அந்த காலத்தில் அடிமை பழக்கம் இருந்தது. நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை திருமணம் முடிக்கப்பட்டது. பெருமானார் ஹதீஜாவோடு திருமணம் முடிச்ச பின்னாடி அன்னை ஹதீஜா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த பையனை நாயம் சல்லா அலிஸ்லாம் உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஜெயித வந்து நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட கிஃப்டா கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொஞ்ச நாளாச்சு. இவர் பெருமானாரோடு இப்ப வெளியே போவ, பெருமானாருடைய தேவைகள் எது இருந்தாலும் செய்ய, ஏன்னா அந்த அன்னை செய்து தான் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே பெருமானாருக்கு நான் ஊழியம் புரிந்தேன். அதீசுகள்ல வரும், புகாரி முஸ்லீம்ல ரெண்டு கிதாப்லையும் வருது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பெருமானாருக்கு ஊழியம் புரிந்தேன், ஆனா ஒரு நாள் கூட நான் செய்யாததை குறித்து நீ ஏன் செய்யலன்னு என்ற பெருமானார் கேட்டதே இல்லை. நான் உன்னை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இதை ஏன் செஞ்சேன்னு கேட்டது கிடையாது. ஒரு தங்கமான மனுஷன் அவங்க அப்படின்னு சொன்னது இந்த ஜெயித் பின் சாபித் அவங்க தான். அப்ப பெருமானாருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. 25வது வயது நுபுவத்து வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஹதீஜாவும் முடிஞ்சு. அப்ப ஹஜ்ஜு கடமைங்கிறது அந்த மக்கள் இடத்துல இருந்தது. ஹஜ்ஜுக்கு வருவாங்க அந்த மௌசமுல் ஹஜ். என்ன, பெருமானார் முதல் முதலாக தாவத்தை வெளிப்படுத்தினது ஹஜ்ஜினுடைய காலங்க. வெளியூர் மக்கள் எல்லாம் அந்த ஊருக்கு வருவாங்க மக்காவுக்கு. அப்பதான் போய் தெருத்தருவான்னு ரசூல்லா கூப்பிட்டாங்க. அப்ப தன்னுடைய 25வது வயதுல அன்னை ஹதீஜாவை கல்யாணம் முடிச்சு இவர் ஜெயித் பின் ஹாரிஸ் இவங்களோட வந்த பின்னாடி அந்த ஹஜ் வருஷத்துல மக்கள இவர் இருக்காரு. இப்ப இவங்களுடைய அந்த சொந்த கூட்டம் பனி கல்புங்க கூடிய கூட்டம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. வந்து அவங்க ஹஜ்ஜி செய்யறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பையன் நின்று இருக்காரு. காணா போய் கொஞ்ச நாள் ஆச்சு. அவரை பிடிச்சிட்டு போனதெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் காணும், அவ்வளவுதானே. இன்னைக்கு மாதிரி என்ன இருக்கு, ஃபெசிலிட்டி ஒண்ணும் இல்லையே. சரி, எங்கேயோ அவங்க கொண்டு போயிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்கன்னு விட்டுட்டாங்க. இப்ப இந்த பையன் என்ன ஒண்ணு, அந்த கூட்டத்தார்கள் பாக்குறாங்க. இவர்கிட்ட வந்து கேட்டாங்க, நீ ஹாரிஸ் தானே, நீ ஜெயித் பின் ஹாரிஸ் தானே? ஆமாண்ணாரு. நீ ஏன் இங்க நிக்கிற? இதே மாதிரி என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க, நான் இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா. ஓ அப்படியா அப்படின்ட்டு இந்த மக்கள் திரும்ப போய் என்ன செஞ்சாங்கன்னா, இவருடைய தகப்பனார், இவரை பெத்த தகப்பனார்கிட்ட சொல்றாங்க, இதே மாதிரி உங்க பையனை மக்கால வச்சு பார்த்தோம், அங்க இவரு அந்த ஹதீஜாவின் கணவர் முகம்மது அப்படிங்கிற ஒருத்தட்ட அடிமையா இருக்காரு அப்படின்னு சொல்லி செய்தி தகப்பனாருக்கு போகுது. போன உடனே அந்த தகப்பனார் என்ன செய்யறாருன்னா, அடடா இவ்வளவு நாள் மனைவியும் போய் பிள்ளையும் போய் தன்னுடைய இன்னொரு சச்சா மகனை கூட்டிக்கிட்டு அவரு இவரை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காசுகளை எடுத்துக்கிட்டு, ஏன்னா அடிமை இல்லையா, காசை கொடுத்து தான் மகனை மீட்டெடுத்துட்டு வந்துடலாம்னு அங்கேருந்து வர்றாரு. வந்து இதுல யாரு ரசூல்லா பேரை சொல்லி இவங்க யாருன்னு கேட்டு விசாரிச்சு பெருமானார்கிட்ட வந்தாச்சு. வந்து சொல்றாங்க, நாங்க தான் வந்து இந்த ஜெயிதுனுடைய தகப்பனாரு, அவர் உங்களிடத்துல இருக்கிறதா சொன்னாங்க, எங்களுக்கு அவர் வேணும், உங்களுக்கு என்ன பணமோ நாங்க தந்துடுறோம், எங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு. அப்ப நாயம் சல்லா அலி செல்லம் ஒரு வேலையை செஞ்சாங்க, சொன்னாங்க, இங்க பாருங்க, இது நீங்களாக முடிவு செய்கிற விஷயம் அல்ல, நாம் அவரை கூப்பிடுவோம், நாம் அவரை கூப்பிடுவோம், நாம் அவர்கிட்ட இக்தியார் கொடுப்போம், சாய்ஸ் கொடுப்போம். உங்களை அவர் தேர்ந்தெடுத்தால் தாராளமாக அவர் உங்களுக்கு கூட வரலாம், அவர் என்னை தேர்ந்தெடுத்தால் அவர் என்னோட தான் இருக்கணும்ட்டாங்க. பெத்த தாப்பை யாராவது சொல்லுவானா, என் புள்ள உங்க கூட இருக்கணும், எப்படி அது எப்படி ஒத்துக்கும் அந்த புள்ள, சின்ன வயசு பையன், அப்ப 12-13 வயசு அவருக்கு. அவர் என்ன செய்யறாரு, கூப்பிட்டாங்க, கூப்பிட்டோன்னு வந்துட்டார். வந்தோடனே நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்த்த சொன்னதாக ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, ஹதீஸ்கள்ல வருது. மா அன பில்லதி அக்தாரு அலைக்க அஹதன் கால அனமன் கத் அலிம்த வரைத்து சுஹ்பதி லக்க ஃபஹ்திர்னி அவ் இக்தர்ஹுமா. அப்ப நாயம் சல்லா அலிஸ்லாம் சொன்னா, அனமன் கத் அலிம்த வரைத், இவ்வளவு நாள் என் கூட நீங்க இருந்துட்டீங்க, இவ்வளவு நாள் என்ன நீங்க பாத்துட்டீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னுடைய சுஹபத் உங்களுக்கு, என்னுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியும், ஃபக்தர்னி ஒன்னு என்ன தேர்ந்தெடுத்துக்குங்க, அல்லது ஃபக்தர்ஹுமா, உங்க சச்சாவும் உங்க அத்தாவும் வந்திருக்காங்க, நீங்க அவங்க கூட போறதுன்னா தாராளமா போகலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்க, அவர் என்ன முடிவு பண்றாரு அதான், அவரை கூப்பிட்டு பெருமானார் சொல்லிட்டாங்க, என்னோடு நீங்கள் பழகி இருக்கிறீங்க, என் கூட இருக்கணும்னா தாராளமா இருக்கலாம், அவங்க கூட போறதுன்னா போலாம். அப்ப அவர் சொல்றாரு, அந்த பையன் யாரு, ஜெயித் அவர்கள் பேசிய வார்த்தை இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னாடி 25வது பெருமானாருடைய 25வது வயதுல நடந்த இந்த செய்தி. அப்ப அவர் சொல்றாரு, மா அன பில்லதி அக்தாரு அலைக்க அஹதன் அன்த மின்னி பி மகானில் அபி வல் அந்த ஜெயித் அவங்க சொன்னாங்க, மா அன பில்லதி அக்தாரு அலைக்க அஹதன், இந்த உலகத்தில் யார் ரசூல் அல்லாஹ், ஏ முகம்மது, உங்களுக்கு ஈடாக இன்னொரு மனுஷரை நான் எந்த காலத்திலையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன், தெர் இஸ் நோ சாய்ஸ். அவர் சொல்லிட்டாரு ஜெயித், தெர் இஸ் நோ சாய்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, அன்த மின்னி பி மகானில் அபி வல் நான் ஹதீஜாட்ட இருந்தேன், என்னைக்கு உங்கள்கிட்ட வந்தனோ அன்னையிலிருந்து என் தாயும் நீங்கள் தான், என் தகப்பனும் நீங்கள் தான். நுபுவத் வரல, நுபுவத் வரல, பெருமானாருடைய சுஹபத் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் போற போக்கல்ல, சும்மா இருந்த அந்த பிள்ளைக்கு பெருமானாரை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு இல்ல. அப்ப அவங்க அத்தா சொல்றாரு உடனே, ஃபத்அஜ்ஜபா அபூஹு, என்னடா பைத்தியாரனா இருக்கான் கேப்பாங்க இல்லையா அத்தா. அத்தா சொல்றாரு, ஏன்னா உங்க அத்தாவும் உங்க சச்சாவும் வந்திருக்கோம், பைத்தியாரத்தனமான பதில நீ சொல்றிய, என்ன காசு கொடுத்து மீட்டுட்டு போயிடறோம், உன்ன உனக்கு பணத்தை கொடுக்கறோம், நீ இப்படி ஒரு வார்த்தையை பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்றாரு, ஃபதஅஜ்ஜப அபூஹு வை ஹக்கியா ஸைத் அதக்தாருல் உபூதியத் அலல் ஹுரிய்ய அதக்தாருல் உபூதிய்ய அலல் ஹுரிய்ய, ஏன்னா உன்னை நான் அடிமையிலிருந்து மீட்டுட்டு போறோம்னு நாங்க வந்து நிக்கிறோம், இல்ல இல்ல நான் அடிமையாவே இருக்கேன்னு சொல்றிய, என்ன என்ன வைத்திய நீ அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, உன்னுடைய ஃப்ரீடம், உன்னுடைய உரிமை, அடிமை தலையிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது வேணான்னு ஒரு மனுஷன் சொல்லுவானா, நீ அப்படி சொல்றிய. அத்தா இருக்கேன், உன்னுடைய சச்சா இருக்காரு, உன்னுடைய குடும்பத்தார், இவங்க எல்லாத்தையும் விட அந்த மனிதர் பெருசுன்னு நீ சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு தாப்பனார் கேட்கிறாரு. உடனே அந்த நேரத்தில் ஜெயித் சொன்னாங்க, அவர் சொல்றாரு, நாம் ஆமா என்னுடைய உரிமையை விட எனக்கு அடிமைத்தனமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக இந்த மனிதரிடத்தில் என்னமோ இருக்கிறது. அந்த பையன் சொல்றான், அந்த 13-12 வயசு நினைக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்து, அவங்களுடைய கடைசி மதீனா ஹிஜ்ரத்தில் அவர் 40 வயசு என்னமோ போட்டிருந்தாங்க, 35-40 வயசு. அப்போ அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த மனிதரிடத்தில் நான் என்னமோ ஒன்றை காணுகிறேன், அது எனக்கு பிடித்திருக்கிறது, நீங்க மட்டும் இல்லை. அவர் சொல்றாரு, நீங்க மட்டுமல்ல, ஒரு பெரிய அரசரே வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் நான் இந்த இவரை விட்டு நான் வரமாட்டேன், நீங்க போயிட்டு வாங்கன்றார். அஹதன் அபதா, எப்போதும் எந்த காலத்திலும் இவரை விட்டு நான் பிரிந்து வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமா கவலையாயிடுச்சு, என்னடா இவன் என்னமோ என்னமோ நடந்துச்சு போல், இன்னைக்கு என்ன சொல்லுவான், அவர் ஏதோ என்ன மெஸ்மரிசம் பண்ணிட்டாரு போலுக்கு அந்த பையனை அப்படின்னு சொல்லுவான்ல. அந்த மாதிரி அவங்க உடனே வந்து ஒரு மாதிரி தே ஷாக்டு, அவங்களுடைய முகத்துல வந்து பெருமானார் ஒரு கவலையை பாக்குறாங்க, ஒரு பிள்ளையை விட்டு கொடுத்துட்டு அந்த தகப்பன் எப்படி எவ்வளவு நாள் கழிச்சு வந்த. உடனே நாயம் சொல்லும், ஹரஜா இலல் இலல் ஹிஜ்ர், மக்காவுக்குள்ள போனாங்க, மக்காவுக்கு போய் சொன்னாங்க, யா மன் ஹபர், யா மன் ஹபர், இங்கே கூடி இருப்பவர்களே எல்லாம் கேட்டுக்குங்க, உஷிது, நீங்கள் சாட்சியாக இருங்கள், இன்னி இன்ன ஸைதன் இப்னி அரிதுஹு ஒய் அரிதுனி, இன்ன ஸைதன் இப்னி, மக்காவுக்கு என்ன அவங்களுக்கு எல்லாமே மக்கா தான், நாளே தெருதானே, அங்க இருந்தது 2-3 தெரு தான் அங்க. உடனே பெருமானார் மக்காக்குள்ள போனாங்க, அங்க யாரெல்லாம் கூடி இருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நீங்க எல்லாரும் சாட்சியாக இருங்க, இன்றையிலிருந்து ஜெயித் என்னுடைய மகன், அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ஹதீஜாவை, அவர் சொல்றாங்க இன்றிலிருந்து ஜெயித் என்னுடைய மகன், அரிசுஹு வய ரிசுனி, அவர் என்னிடத்திலிருந்து வாரிசாக ஆகுவார், நான் அவருக்கு வாரிசுன்ட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ரெண்டு பேரும் தே ஆர் வெரி ஹாப்பி. அப்ப இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம பையனை அடிமையா வச்சு அப்படி இப்படி நடத்துவாங்களோன்னத, இல்ல இல்ல மகரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு இவரு, அவர் எனக்கு எல்லாம் வாரிசு, எனக்கு அவர் வாரிசுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மூட்டையை கட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கொண்டு வந்த காசை அன்றிலிருந்து ஜெயித் பின் ஹாரிசா என்கிற பெயர் ஜெயித் பின் முகம்மது என்று மாற்றப்பட்டது. எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான் கூப்பிட்டு ஜெயித் பின், பெருமானாரின் மகன் ஜெயிது தான், வேற ஒரு பேரும் கிடையாது. தபன்னா ரசூலுல்லாஹ், பெருமானார் தனக்கு வாரிசாக தன்னுடைய வந்து வளர்ப்பு பிள்ளையாக அவரை அறிவித்து விட்டார்கள், வளர்ப்பு பிள்ளை மாதிரியே வளர்த்தாங்க, கூட கிடந்தாங்க, அந்த பிரியம் தான் ஹிப்பு ரசூலுல்லாஹ், பெருமானாருடைய பிரியத்திற்குரிய ஒரு சஹாபியாக அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரத்தில் அதை வெளிப்படுத்தவும் செஞ்சாங்க. எதுவரையும் அப்படின்னு சொன்னா, மொத்தாவுடைய போர்ல அவங்க ஷஹீதாக ஆக்கப்பட்டாங்க, நாயம்ஸ்வல்லா அலிஸ்லாம் மரணத்திற்கு முன் மொத்தாவினுடைய போர்ல ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். ஷஹீதாக ஆக்கப்படுவதற்கு நாயம்ஸ்வல்லா அலிஸ்லம் அந்த மொத்தா போர் முனைக்கு அனுப்புகிற போது, அந்த வரலாறு நமக்கு தெரியும், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், சொன்னாங்க முதல் இந்த படைக்கு தலைவராக ஜெயித் இருப்பார். ஜெயித் கொல்லப்பட்ட உடனே ஜாஃபர் வருவார், ஜாஃபர் பின் அபி தாலிப், அவரை நீங்க தலைவராக ஆக்கிக்கிங்க, இந்த படையினுடைய அமீராக ஆக்கிக்கிங்க. மூணாவது ஜாஃபர் பின் அமீர் அவர் அபி தாலிப் கொல்லப்பட்டால் நீங்க அப்துல்லாஹி பின் ரவாஹாவை தலைவராக ஆக்கிக்கிங்கன்னு சொன்னா. இந்த மூணு பேரையும் வரிசையா அந்த போர்ல அந்த மூணு பேர் ரெண்டு ஆளுகளும் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய அந்த சரித்திரம் நமக்கு நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். அதுல முதலாவதாக கொல்லப்பட்டவர் ஜெயித் பின் ஹாரிதா. இந்த மகனாக அறிவிக்கப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பேர்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். அது ஒரு சட்டம் இறங்கியது, சொந்த மகன் அல்ல வளர்ப்பு மகன் அப்படிங்கிறது இஸ்லாமிய லா, அது அது சட்டம் அது. அப்ப அது இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெயித் பின் சாப் ஜெயித் பின் ஹாரிசா, ஜெயித் பின் முஹம்மத் என்று சொல்லப்பட்ட ஜெயித் பின் ஹாரிசா, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் உம்முல் ஐமன் தன்னுடைய தாய் ஹபஷியா, ஹபஷா நாட்டை சார்ந்தவங்க, அவங்களுடைய அந்த கணவன் இறந்து அந்த உம்முல் ஐமனுடைய அசலான பெயர் பரக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு வரும்போது அந்த அம்மாவினுடைய பெயர் பரக்கா. அந்த அம்மா ஒருத்தரை திருமணம் முடிச்சது, அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்தவர் தான் ஐமன் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை. அவர் பின்னாடி சஹாபி ஆனார். ஆண் பிள்ளையினுடைய பெயர் ஐமன், அதிலிருந்து இந்த அம்மாக்கு உம்முல் ஐமன் பேர் வந்துருச்சு, உம்மு ஐமன் இந்த அம்மாவினுடைய பெயர். அந்த அம்மாவினுடைய கணவர் இறந்து விட்ட பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ப அந்த அம்மா தனியா தன்னுடைய பையனோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, இப்ப இந்த ஜெயித தன்னுடைய மகனை அந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இந்த ஜெயித மகன்னா அவருக்கும் வயசான மகனாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அவருக்கும் ஓரளவு வயசு. இந்த அம்மாவை இதுவரை யாருக்கு கல்யாணம் முடிச்சா, உம்மு லைமன் பெருமானாரை வளர்த்தாங்கல்ல தாய், அந்த தாய்க்கு இவரை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. இந்த ரெண்டு பேரின் மூலமாக பிறந்தவர் தான் உசாமா பின் ஜெயித், அவருக்கு பேர் உசாமா. மிகப்பெரிய ஜலீலுல் கத்ரான சஹாபி. எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட கடைசியாக எல்லா வரலாற்று பக்கங்களிலும் எழுதப்படுகிற செய்தி, பெருமானார் அவரை தான் ஒரு படைக்கு தலைவராக நியமித்து வச்சிருந்தாங்க, மௌத்து வந்துருச்சு. அப்புறம் மௌத்துக்கு பின்னாடி அனுப்புறதா வேணாமா, இவர் சின்ன பையனாச்சே, ஏன்னா அவருக்கு 20 வயசோ 18 வயசோ தான் பெருமானார் இறக்குற நேரத்தில், அவ்வளோதான் வயசு. அப்ப இவர் அனுப்புறதா வேண்டாமான்னு யோசிக்கும் போது எல்லாரும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னது, அபூபக்கர் சொன்னது, ரசூலுல்லாஹ் நியமித்தவர். அந்த கடைசி சம்பவம் உசாமாவினுடைய அந்த சம்பவம் தான். அப்ப எவ்வளவு பிரியமாக இது ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களோ அதே பிரியம் உசாமாவின் மீதும் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, கணவர் ஜெயித், மனைவி வந்து உம்முல் ஐமன், தாய் என்று அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளை இந்த உசாமா. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த அவங்களுடைய திருமணம் தலாக்கில் முடிஞ்சிருச்சு, தலாக்கு விட்டாங்க. அப்ப இவர் சும்மா இருக்காரு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது ஹம்னா பின்து ஜஹஷ், அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஹம்னா பின்து ஜஹஷ், இதுல இந்த பேர்ல அன்னை ஆயிஷாவை பற்றி சொல்லி அடி வாங்கிய ஒரே பெண், குர்ஆன்ல அவரை பற்றி அடி சாட்டை அடி கிடைத்த ஒரே பெண் ஹம்னா. அந்த ஹம்னாவின் மூலமாக ஜைனப் பின்து ஜஹஷ் என்கிற பெருமானாருடைய சச்சா மக, அவங்க யார கல்யாணம் முடிக்கலாம்னு கேட்டு அனுப்புறாங்க. இந்த அம்மா வருது, தங்கச்சி வருது, என் அக்கா வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னு கேக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முடிச்சுக்கலாம், ஜெயித கல்யாணம் முடிக்க சொல்லுண்டாங்க. என்ன ஏற்க அடிமை, அவரு அடிமை, அவரை கல்யாணம் முடிச்சு. உடனே இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, என்ன ஜெயினப் பின்து ஜஹஷ்ங்கிறது அவங்க எல்லாம் கோத்திரம் அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த குறைசி கோத்திரத்துல உள்ளவங்க, அவங்கள போய் ஒரு அடியாக நீங்க என்ன அநியாயத்துக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்டுச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. என் அக்காவுக்கு இப்படி இப்படி ஒரு மாப்பிள்ளையா அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு போயிடுச்சு. வீட்டில் போய் அந்த அம்மா சொல்லுது, இதே மாதிரி ஜெயித கல்யாணம் முடிச்சுக்க சொல்றாங்க ரசூல்லா உன்ன அப்படின்ட்டு. அந்த அம்மா இதை விட டென்ஷன் ஆயிடுச்சு, ஏ ஒரு மஷூரா கேட்டு விட்டா, ஒரு ஒரு அனுமதி கேட்டா யாரை கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லுங்கன்னு நம்ம குடும்பத்தில் பொறுப்புன்னு, இவர் அடிமையை போய் ரசூல்லா கல்யாணம் முடிக்க சொல்றாங்களே அப்படின்னு அது ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு. உடனே அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு கட்டளை இறக்குறான், இதா கவல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரா. அந்த அந்த அம்மாக்குன்னு இறங்கினது இந்த சம்பவம். அந்த அம்மா கேட்டு விட்ட அந்த மாப்பிள்ளை யாருன்னதுக்கு, ஜெயித கெட்டிக்கீங்கன்னு ரசூல்லா சொன்னதுக்கு மாட்டேன்னதுக்கு அல்லாஹ் மொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு கட்டளை இறக்குறான். அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் ஒரு செய்தியை கட்டளையிட்டால் அதை மீறி கேட்பதற்கு யாருக்கும் மூமின்களில் எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு இறங்கிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், கட்டலன்ட்டான். இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் தூதரும் ஒரு செய்தியை உங்களுக்கு கட்டளையிட்டால் யூ ஹாவ் டு பி ஒபே. நீங்க கேள்வி கேட்கறதுக்குலாம் அனுமதியே இல்லைனா இந்த செய்தியை போய் சொல்லணும். அந்த அம்மா சொல்லிடுச்சு, ஓகே ஐ எம் ரெடி டு மேக் நிக்கா ஜெயித், அடிமையோட திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு நான் லாயக். அப்ப ஜெயித் ரதி அல்லாஹு தாலானு அவங்களை, ஜெயினப் ரதி அல்லாஹு தாலானு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்து இப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா பெருமானாருக்கு அறிவிக்கிறான், பெருமானாரே ஜெயினப் உங்களுடைய மனைவியாக ஆக போகிறார்னு ஒரு செய்தி. பையனுடைய, அதாவது வளர்ப்பு பையனுடைய மனைவி அல்லாஹு அறிவிக்கிறான், உங்களுடைய மனைவியாக ஜெயினப் ஆக போகிறார் அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு புரியல, அப்படி இருக்காங்க. இப்ப ஒரு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவர் வர்றாரு, ஜெயித் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாரு, யார சொல்ல என் வாழ்க்கை ஒத்து போவாது போலுக்கு, இங்க ஒன்னும் சரியா தெரியல, அந்த அம்மாவோட என்னால இருக்க முடியல, இணக்கமா இருக்க முடியல, அதனால நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் சொன்னாங்க, இத்தப்பில்ல அம்சிக் அலைக்க ஜௌஜக். அப்ப பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வ பயந்துக்க நீ உன்னுடைய மனைவியோடு போய் வாழுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஆயத்துல சூரத்துல் அஹ்சாப்ங்கிற அந்த ஆயத்துல இதை பத்தி மிக தெளிவாக சொல்லுகிறான், உன்னுடைய மனைவியோடு நீங்கள் போய் வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கிட்டான். இவங்க என்ன பேசினாங்களோ அந்த பேசிய பேச்சையும் அல்லாஹுவினுடைய அந்த சட்டமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலாவினுடைய ஆயத்து வந்துருச்சு. உங்களிடத்திலே ஒருத்தர் வந்து கேட்டார், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, மாகானலி முஃமினின் வல முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரம்சூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரா ஒமை அசில்லாஹ ரசூலஹு ஃபக்கத் வல்ல வலாலம் முபீன. அல்லாஹ் சொன்னா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுவினுடைய தூதருக்கும், நல்ல புரியணும், இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ் அல்லாஹுவினுடைய தூதருக்கான வழிபாடு. மன் அத்தா ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ் தான், நபிக்கு வழிபடுதல் அல்லாஹுக்கு வழிபடுதல், அல்லாஹுக்கு தான் வழிபடுறேன் இல்ல, நபிக்கு வழிபடுவதே அல்லாஹுக்கு வழிபடுவது. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது செய்வது. அது சொல்றான், யார் அல்லாஹுவினுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் மாற்றம் செய்கிறார்களோ ஃபக்கத் வல்ல வலாலம் முபீனா, அவர் வழிகட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதான். நீங்களும் அவருக்கு நியமத் செய்தீர்களோ, ஹி இஸ் டபுள் நியமா பீப்புள். ஜெயித் யாரு, ரெண்டு நியமத் செய்யப்பட்டவர். குர்ஆன்ல அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறார், இந்த வசனம் அவருக்குன்னு இறங்கினது. அல்லாஹ் அவருக்கு நியமத் செஞ்சா நீங்களும் நியமத் செஞ்சீர்கள். அவர்கிட்ட நீங்க சொன்னீங்க, அம்சிக் அலைக்க ஜௌஜக், ஜெயிதே உன்னுடைய மனைவியை விட்டுறாத, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. வத்தக் இல்ல நபியை, நீங்கள் அல்லாஹுக்கு பயப்படுங்க. உங்களுடைய மனதில் சில விஷயங்களை அந்த நுபுவத்தின் மூலமாக கிடைச்சதை நீங்க மறைக்கிறீங்க. மக்களுக்கு பயந்து நீங்கள் மறைப்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் மட்டுமே பயப்படுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திறக்கிறான். இதுல என்ன செய்தி, நபியை விட ஒரு மனுஷர் அல்லாஹை பயப்பட முடியுமா? இல்ல. நபி ஏன் பயந்து போய் வாழுன்னு சொன்னாங்கன்னா, நாளைய இந்த சமூகம் உடனே பேசிடுவான, பையன் பொண்டாட்டியை இவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரியான்னு சொல்லிடுவானேன்னு ஒரு அச்சம் பெருமானாருடைய மனசுல இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட சொன்னாங்க போய் வாழுங்கன்னு. ஆனா ஏற்கனவே வஹி செய்தி மனசுல வந்துருச்சு, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர் உங்களுடைய மனைவி, ஜைனப் பின்த் ஜாஹ் உங்களுடைய மனைவி தான். அப்ப உடனே கூப்பிட்டு அந்த தலாக் ஆச்சு. உடனே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஜெயிதினுடைய அந்த தலாக்கிற்கு பின்னால் அந்த அம்மாவை அல்லாஹுவே உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தான் அப்படின்னு அடுத்த ஆயத்துல வரிசையெல்லாம் இறங்கிட்டான். அதனால அடிக்கடி ஜெயினப் பின்த் ஜஹஷ் சொல்லுவாங்க, மற்ற மனைவிகளை பார்த்து நீங்கள்லாம் உங்களுடைய தகப்பனாரின் மூலமாக பெருமானாரிடத்திலே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் முடித்தவர்கள், ஆனால் நான் அல்லாஹுவால் பெருமானாருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டவள், நாளை சுவனத்திலும் அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பெற்ற ஒரு பெண் என்று ஜைனப் பின்த் ஜஹஷ் அவர்கள் சொல்லுகிற அந்த மனைவி, அந்த பெண்ணை நாயம் சல்லா அலி செல்லம் அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தாங்க. அவர் அடிமை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்காக வேண்டி நாயம் இவங்க எல்லாருமே சொந்தம், அந்த பெண்ணு மட்டுமல்ல, அடுத்து ஹுவைலித் கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு அவர் அதை தலை கூட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 5 பெண்களுடைய பெயர்கள் ஹதீஸ்ல எழுதப்படுகிறது. 5 பேரை பெருமானார் ஒருத்தர் சம்பவத்தில் வந்து கேட்டாங்க, ஒருத்தர் வந்து கேட்டாரு, இவருக்கு வந்து இந்த பெண்ணுக்கு நாங்க வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட பேசலாமான், அவர் எவ்வளவு பெரிய சஹாபி கோடீஸ்வரன், அவர் போய் பேசணும். பெருமானாட்ட வந்தோடனே அந்த பொண்ணை ஜெயிதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்களேன்னாங்க. அவரும் ஜெயிதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, ரெண்டு பேரும் வாழை பிடிக்கல, தலாக் ஆயிடுச்சு. திரும்ப அந்த அம்மா போய் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கல்யாணம் முடிச்சுது. இப்ப இதெல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், என்னடா இங்க கல்யாணம் முடிச்சாங்க, அங்க கல்யாணம் முடிச்சாங்க, இவங்க விட்டுட்டாங்கன்னு. இது அரபு நாட்டினுடைய பொதுவான ஒரு சூழல். ரெண்டாவது, இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு சூழல், இஸ்லாமிய சூழலும் கூட. நம்ம நாட்டில் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி எழுதி வச்சுட்டேன், அடுத்து இந்த மாதிரி பயங்கரமா அதை போட்டு அந்த கலாச்சாரம்ங்கிற பேர்ல இந்த கல்யாணத்தை வந்து ஒரு மாதிரி ஆக்குற ஆளுகளே நம்ம தான். இல்லை பிடிச்சாலும் பிடிக்காட்டும் இல்லை வாழணுங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிபரேஷனை இஸ்லாம் வைத்திருக்கிறது, ஒரு அளவுகோலை இஸ்லாம் வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, முடியல அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களை தாராளமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமையை, வழியை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இது சம்பந்தமா இன்னும் நிறைய இப்படி இத்தனை பேர், அதுல வந்து ஜெய்துக்கும் உம்மு ஐமனுக்கும் பிறந்தவர்கள் தான் உசாமா பின் ஜெயித். அந்த ஜெய்து ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்டப்பையும் அவர் சொன்னார், உங்களுடைய குடும்பம் அற்புதமான குடும்பம், அவங்கள பத்தி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதா. நேரம் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கு, இப்பே வந்து 1.5 மணி நேரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. எனக்கு கால் வலிக்கல, உங்களுக்குலாம் வலிக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடராக அடுத்தடுத்த செய்திகள் அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்று பார்க்கிற வரை, அதை புரிந்து கொள்ளுகிற, உள்வாங்குகிற, சிந்திக்கிற நல்ல ஒரு தன்மை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தந்தருள் உரிவானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.